الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وقرآنه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا تطع المكذبين ودوا لو تدهن فيدهنون ولا تطع كل حلاق مهين هماز مشاء بنميم مناع للخير معتد أثيم عتل بعد ذلك زنيم أن كان ذا مال وبنين إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين
சர்வ புகழும் இந்த அண்டசராசரங்களை படைத்து அவற்றுக்கு மத்தியிலே மிகவும் கண்ணியமான சிரேஷ்டமான படைப்பாக மனிதனையும் படை அவனுக்கு வழிகாட்டுவதற்காக காலத்திற்கு காலம் நபிமார்களையும் அனுப்பி வைத்த வல்ல அல்லாஹு தாலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே வளர்ப்பதற்காக யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்துக்களையும் மற்றும்தான அனைத்து வளங்களையும் செலவு செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவிற்கு வருகை தந்து இழத்திக்காக்குடைய நியத்தோடு அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் மிகவும் முக்கியமான ஒரு காலம். இங்கு பார்த்தாலும் மனிதர்களுக்கு பிரச்சனைகள் சவால்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. பொருளாதார நெருக்கடி ஒரு பக்கம், மனக்கவலைகள் இன்னொரு பக்கம், சர்வதேச ரீதியாக இடம்பெறுகின்ற யுத்தங்கள் ஒரு பக்கம் என்றெல்லாம் பிரச்சனைகள் மயப்பட்ட ஒரு உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் அல்லாதவர்கள் பிரச்சனைகளோடு இருக்கிறார்கள் என்பது போலவே முஸ்லிம்களும் பல்லாயிரக்கணக்கான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, முஸ்லிம் சமுதாயம் வரலாறு நெடுகிலும் எத்தனையோ வகையான பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது. ஆனாலும் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே எதிர்கொள்ளக்கூடிய சந்திக்கக்கூடிய சவால்களையும் பிரச்சனைகளையும் பார்க்கின்ற பொழுதும் வரலாற்றிலேயே இப்படியான ஒரு நிலை முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஏற்படவில்லை என்று சொல்லலாம். அவ்வளவு பயங்கரமான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே இருக்கின்ற முஸ்லிம் அல்லாத எல்லா சக்திகளும் ஒன்று திணைந்து ஒன்று திரண்டு இஸ்லாம் என்ற அந்த பொது சக்தியை எதிர்ப்பதற்காக சகல வகையான முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஷ்ரிக்குகள் என்ற எந்த வித்தியாசத்தையும் பார்க்காமல் இஸ்லாத்தை முஸ்லிம்களை இந்த நாட்டிலிருந்து இந்த உலகத்திலிருந்து துரத்துவதற்காக அவர்களை துணி தோண்டி புதைப்பதற்காக சகல ஏற்பாடுகளையும் செய்த வண்ணமே இருக்கிறார்கள். இரண்டு வகையான யுத்தங்களை அவர்கள் கொடுக்கிறார்கள். முதலாவது யுத்தம் ஆயுதத்தால் செய்யப்படுகின்ற யுத்தம், இரண்டாவது யுத்தம் சிந்தனையால் கருத்துக்களால் செய்யப்படுகின்ற யுத்தம். இந்த இரண்டு யுத்தங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்தே ஆரம்பித்து விட்டன. பத்ரு, உஹது, ஹந்தக் போன்ற யுத்தங்கள் ஆயுதத்தால் செய்யப்பட்ட யுத்தங்கள், அம்புகளால், வில்லுகளால், குதிரைகளால், ஒட்டகங்களால் செய்யப்பட்ட அந்த யுத்தங்கள் மனிதர்களுடைய உயிர்களை குடித்துக் கொண்டு போனன, அதே போன்று சேதங்களை ஏற்படுத்தியிருந்தன. அது ஒரு வகையான யுத்தம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இன்னொரு வகையான யுத்தத்தையும் இஸ்லாத்துக்கு எதிராக காபிர்கள் செய்தார்கள். அதுதான் இன்டலெக்சுவல் வோ என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்களே, சிந்தனா ரீதியான, கருத்து ரீதியான யுத்தம். அதற்கு ஆயுதங்களை பாவிக்க மாட்டார்கள், கத்தியையோ துவக்கையோ பாவிக்க மாட்டார்கள். அதற்கு அவர்கள் பாவிப்பது பேனாவை, அதற்கு அவர்கள் பாவிப்பது புத்தகத்தை, அதற்கு அவர்கள் பாவிப்பது தங்களுடைய கையில் இருக்கின்ற பிரஷை, தங்களுடைய புத்தகத்தை, இன்டர்நெட்டை, வெப்சைட்டுகளை, சஞ்சிகைகளை பயன்படுத்துவார்கள். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மிகவும் எளிமையாக இருந்தது. அந்த காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகின்ற காபிர்களை பார்த்து அந்த குறைசி காபிர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் அவரை சந்திக்க வேண்டாம், அவர் ஒரு பைத்தியக்காரர், அவர் சூனியக்காரர், அவர் சமூகத்தை பிரித்து வைக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க விடாமல் அவர்களை தடுத்து வந்தார்கள். அப்படியான ஒரு யுகம் இருந்து வந்தது. அதற்கு நாங்கள் சிந்தனா ரீதியான யுத்தம் என்று சொல்வோம். அது பயங்கரமானது. பாரசீக ரோம நாடுகளிலே இருந்து கட்டுக்கதைகளை கட்டி கொண்டு வந்து குர்ஆனை செவிமடுக்க வேண்டாம், அந்த கதைகள் தான் நல்ல கதைகள் என்று காபிர்கள் அந்த காலத்திலே சொல்லி வந்தார்கள். குர்ஆனிலே இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக மிகப்பெரிய கவிஞர்கள் அவர்களை பயன்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகவும் இஸ்லாத்துக்கு எதிராகவும் வசை கவிகளை பாடி வந்தார்கள். இப்படியான சந்தர்ப்பங்களிலே இஸ்லாத்தை விட்டு மக்கள் தூரமாகி ஓடட்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே இந்த இரண்டு வகையான யுத்தங்களும் இருந்தன. ஆயுதத்தால் செய்யப்பட்ட யுத்தம், சிந்தனையால் செய்யப்பட்ட யுத்தம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியான எதிர்ப்புகள் நவீன உலகத்திலும் பல வடிவங்களை எடுத்திருக்கின்றன. அவர்கள் திரைப்படங்களை இஸ்லாத்துக்கு எதிராக வெளியிடுகிறார்கள், படுமோசமான திரைப்படங்கள், இன்னசன்ஸ் ஆஃப் முஸ்லிம், சுமார் 13 நிமிடங்களை கொண்ட ஒரு திரைப்படம். ஆனால் அதனுடைய ட்ரெய்லர் யூடியூபிலே வெளியிடப்பட்ட சந்தர்ப்பத்திலே உலகத்திலே எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அவ்வளவு கூறும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை கொடூரமாக, பயங்கரமாக சித்தரித்த ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படம். அண்மை காலத்திலே வெளிவந்திருக்கின்ற இந்த விஸ்வரூபம் எனப்படக்கூடிய திரைப்படம், சுமார் 2 மணித்தியாலங்களும் 20 நிமிஷங்களை கொண்டதாக அந்த திரைப்படம் இருந்தாலும், அதன் ஊடாக இஸ்லாமிய ஜிஹாதை, முஸ்லீம்களை, இஸ்லாமிய வாழ்க்கை முறையை படுமோசமாக அவர்கள் சித்தரிக்கிறார்கள். டென்மார்க்கிலே வெளியிடப்பட்ட கார்ட்டூன்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படுமோசமாக சித்தரித்து, அவருடைய குடும்ப வாழ்க்கையை கொச்சைப்படுத்தி, அவர்களை ஒரு மோசமான, ஒரு ஒழுக்கமுள்ளவராக காட்டி அவர்கள் எழுதிய அந்த கார்ட்டூன்கள் சாதாரணமான பிரஷ்களால் வரையப்பட்ட கார்ட்டூன்களாக இருந்தாலும் மிக பயங்கரமான தாக்கத்தை உலகத்தில் ஏற்படுத்தியதை நாங்கள் பார்க்கிறோம். வெப்சைட்டுகளை, இன்டர்நெட்டை, பேஸ்புக்கை, இமெயிலை அவர்கள் பயன்படுத்தி இஸ்லாத்துக்கு எதிராக படுபயங்கரமான ஒரு தாக்குதலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கை நாட்டில் மாத்திரம் சுமார் 60க்கும் மேற்பட்ட வெப்தளங்களை சிங்கள மொழியிலே அவர்கள் வெளியிட்டு குர்ஆனை, ஷரியத்தை, ஜிஹாதை, பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற உண்மையை படுமோசமாக அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட சிங்கள மொழியிலான நூல்கள் இஸ்லாத்தை படுமோசமாக விமர்சித்து எழுதப்பட்டிருக்கின்றன. அன்றாடம் புலை காட்சியிலே போகின்ற விவாதங்கள், ஏன் அவர்கள் தயாரிக்கின்ற நாடகங்கள், அவர்கள் எழுதுகின்ற பத்திரிகைகளிலே அன்றாடம் எழுதுகின்ற கட்டுரைகள் அனைத்து நூறாகவும் இஸ்லாம் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. டாக்கட் அவ்வளவு ஒரு மிக மோசமான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய அடிப்படையான குறிக்கோள் இஸ்லாத்திலிருந்து முஸ்லீம்களை வெளியே எடுத்து போடுவது, முஸ்லீம்களை முறுத்தண்டுகளாக மாற்றுவது முதலாவது குறிக்கோள். இரண்டாவது குறிக்கோள், இந்த நாட்டை பொறுத்தவரையில் முஸ்லீம்களுக்கு, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இடையிலே ஒரு பகையை, கலவரத்தை உருவாக்குவது இந்த நாட்டை பொறுத்தவரையில். மூன்றாவது குறிக்கோள், வளர்ந்து வருகின்ற இந்த இஸ்லாத்துக்குள் முஸ்லிம் அல்லாதவர்கள் நுழைந்துவிடக் கூடாது என்ற விருப்பம் அவர்களுக்கு இருக்கிறது. அதனை அவர்கள் அடைய பார்க்கிறார்கள். படுமோசமான சொற்பிரயோகங்களை எல்லாம் பிரயோகித்து கண்மணியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சிக்கிறார். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியான இக்கட்டான இந்த காலகட்டத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், ஏன் இவை ஏற்பட்டன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். முதலாவது காரணம், அதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. முதலாவது மிகவும் முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. இப்படியான பிரச்சனைகள் வருவது என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே தவிர்க்க முடியாது. பழுத்த மரத்தை நோக்கித்தான் கற்கள் வீசப்படும் என்று தமிழிலே சொல்வார்கள். இஸ்லாம் இன்று உலகத்திலே மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இஸ்லாத்தை தழுபவர்களுடைய விகிதாசாரம் ஏனைய மதங்களை தழுபவர்களுடைய விகிதாசாரத்தை விடவும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கின்ற சகல விதமான சித்தாந்தங்களும் கொள்கைகளும் மதங்களும் மனித வாழ்க்கை பொருத்தமற்றவை என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்லாம் மாத்திரம்தான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமான மார்க்கம் என்று மிகப்பெரிய ஆய்வாளர்கள் முடிவெடுத்து இஸ்லாத்தை மிக வேகமாக தழுவி கொண்டிருக்கிறார்கள். அரபு வசந்தத்தை நாங்கள் உலகத்திலே பார்க்கின்றோம். அரபு நாடுகளிலே அற்புதமான ஒரு வளர்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாத்தை தவிர வேறு எந்த கொள்கையும் எங்களுக்கு வேண்டாம் என்ற கோஷத்தை நாங்கள் உலகெங்கும் பார்க்கிறோம். ஹிஜாப் அணியக்கூடிய பெண்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது. 5 வேளை தொழக்கூடியவர்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது. ஜகாத்தும் சதக்காவும் அதிகரித்திருக்கிறது. இஸ்லாமிய அடிப்படையில் சிந்திக்கின்றவர்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது. எமக்கென்று இஸ்லாமிய வங்கிகள் தேவை என்று கோஷம் எடுத்திருக்கவர்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது. இஸ்லாத்தை பற்றிய வெட்கடங்கள் புத்தகங்கள் வேறு எப்போதும் இல்லாமல் அதிகரித்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் பார்க்கிறோம். இவற்றை பார்க்கின்ற இந்த முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு வயிற்றிலே குளிகரைத்தது என்று சொல்வார்களே, அதுபோன்று அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஜலத், ஒரு பொறாமை, இஸ்லாத்தின் வளர்ச்சியைக் கண்டு ஒரு பொறாமை. இஸ்லாத்தை கொள்கையாக ஏற்றிருப்பவர்கள் உலகத்திலே சாந்தியோடும் சமாதானத்தோடும் தங்களுடைய இஸ்லாத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஆத்திரம், பொறாமை, இதுதான் இன்றைய இஸ்லாத்துக்கு எதிரான இவ்வளவு சூழ்ச்சிகளுக்கும் அடிப்படையான காரணம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இன்று மேற்கத்திய நாடுகளிலே, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலே, பிரான்சிலே, அமெரிக்காவிலே, பிரித்தானியாவிலே, இத்தாலியிலே இஸ்லாமிய சங்கங்கள், அமைப்புகள், பள்ளிவாயல்கள் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றன. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பொறாமை, யூதர்களுக்கு ஒரு பொறாமை. யூதர்கள் தமக்கென்று ஆரம்பித்து வைத்திருக்கின்ற ஒரு நாடு, ஒரு சிறிய நாடு, எந்த நிமிஷம் பறிபோகமோ தெரியாது என்ற ஒரு நிலை. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு எதிராக அவர்கள் சதி செய்வதற்கு தூண்டப்படுகிறார்கள். வரலாறு நெடுகிலும் நபிமார்கள் சந்தித்தது சோதனையை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், وَكَذَلِكَ جَعَلْنَا لِكُلِّ نَبِيٍّ عَدُوًّا شَيَاطِينَ الْإِنْسِ وَالْجِنِّ يُوحِي بَعْضُهُمْ إِلَى بَعْضٍ زُخْرُفَ الْقَوْلِ غُرُورًا. இவ்வாறுதான் ஒவ்வொரு நபிக்கும் நாங்கள் மனிதர்களிடமிருந்தும் ஷைத்தான்களிடமிருந்தும் எதிரிகளை நாங்கள் ஆக்கியிருந்தோம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். எல்லா நபிமார்களும் சோதிக்கப்பட்டார்கள், விமர்சிக்கப்பட்டார்கள், நாடுகடத்தப்பட்டார்கள், சிலர் கொலை செய்யப்பட்டார்கள், நெருப்பில் எரியப்பட்ட நபிமார்கள் இருக்கிறார்கள், அபாண்டம் சுமத்தப்பட்ட நபிமார்கள் இருக்கிறார்கள். எனவே எமக்கு வருகின்ற எதிர்ப்புகள் புதியவை அல்ல. வரலாறு நெடுகிலும் எத்தனையோ பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தின் வளர்ச்சி உலகத்தில் இருக்கின்ற பல சுயநலமிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அடி. அதனால்தான் தங்களுடைய சுயநலம், தங்களுடைய லாபம் இல்லாமல் போய்விடுவோம் என்று காணுகின்ற பொழுது, தங்கள் இவ்வளவு காலமும் பாதுகாத்து வந்திருக்கின்ற இந்த பாரம்பரியமான வளர்ச்சிகள் இல்லாமல் போகின்றன என்று பார்க்கின்ற பொழுது, அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் எனக்கு எதிராக எதையெல்லாமோ எழுதுகிறார்கள், எதற்றையெல்லாமோ பேசுகிறார்கள், அபாண்டம் சுமத்துகிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இது முதலாவது காரணம். அவர்களுடைய அதிகாரங்கள் பறிப்போகின்ற சூழ்நிலையிலே, அவர்களுடைய உழைப்பு முயற்சிகளுக்கு அடிபடுகின்ற சந்தர்ப்பத்திலே, வட்டி வங்கிகளுக்கு ஆபத்து ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே, பாவங்களையும் மோசமான காரியங்களையும் வைத்து பிழைப்பு நடத்துகின்றவர்களுக்கு பிழைப்பு இல்லாமல் போகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் இத்தாட்டை கருவறுப்பதற்கான திட்டத்தை தீட்டுவார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதனைத்தான் நாங்கள் இந்த உலகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எனவே முதலாவது காரணம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. யாரும் இந்த சோதனையிலிருந்து விடுபட முடியாது. தியாகத்துக்கு மத்தியில் தான், விமர்சனத்துக்கு மத்தியில் தான், உயிர்களை பலிகொடுத்தவர்க்கு மத்தியில் தான் சொர்க்கத்தை அடையலாம். சுவர்க்கத்திலே நுழைய முடியும் என்று நினைக்கின்றீர்களா? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்கு ஏற்பட்டது போன்ற சோதனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படாமல் சுவர்க்கத்துக்குள் நுழைய முடியும் என்று நினைக்கின்றீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். நிச்சயமாக அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை உங்களுக்கு தருவதாக இருந்தால் அதற்கு பகரமாக நீங்கள் இரண்டை கொடுக்க வேண்டும். முதலாவது உயிர்களை கொடுக்க வேண்டும், இரண்டாவது சொத்து செல்வங்களை கொடுக்க வேண்டும். இரண்டையும் கொடுத்தால் தான் சுவர்க்கத்தை பகரமாக தருவேன் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். சுகுண்டாக சுகண்டியாக விமர்சனங்கள் எதுவும் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், போகின்ற இடங்களில் எல்லாம் செங்கம்பலம் விரிக்கப்பட்டு வரவேற்பு கிடைக்கின்ற நிலையில் தான் உலகத்திலே நாங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தால் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள் அல்ல. சுவர்க்கத்தை அடைந்து கொள்வது கஷ்டமான காரியமாக இருக்கும். எனவே சகோதரர்களே, வரக்கூடிய இந்த விமர்சனங்களை, இந்த சவால்களை நாங்கள் ஒரு வகையில் நல்ல முறையில் பார்க்க பழகிக் கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், நாம் ஏன் இவ்வளவு தூரம் அடிபடுகிறோம்? அதற்கு ஒரு நெகட்டிவான ஒரு சைடு இருக்கு. ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு சைடைத்தான் நாங்கள் பேசினோம். நெகட்டிவான ஒரு சைடு இருக்கிறது. எம்முடைய தவறுகளும் ஒரு வகையில் காரணம். என்ன தவறு? நாம் பிரிந்திருக்கின்றோம், நாம் பிளவுபட்டிருக்கிறோம். எதிரிக்கு முன்னால் ஒற்றுமையாக இருந்து எதிரியை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நாம் இல்லை. இயக்கங்களாக, சங்கங்களாக, குழுக்களாக, தனி மனிதர்களாக, கழகங்களாக நாங்கள் பிரிந்து ஒருவரை ஒருவர் எதிரிக்கு காட்டிக் கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதனால் எதிரிக்கு மிகவும் வாய்ப்பாக போய்விட்டது. அவன் இந்த உலகத்திலே கையாளுகின்ற மிகப்பெரிய ஒரு கொள்கை டிவைட் அண்ட் ரூல், பிரித்தாளும் கொள்கை. எப்படி இஸ்ரேல் உதயமானது என்று கேட்டால், அதற்கான காரணம் மேற்கத்திய நாடுகள் எமக் மத்தியிலே ஷியாக்கள், சுன்னத்து ஜமாஅத்தினர்கள், அந்த இயக்கத்தவர்கள், இந்த இயக்கத்தவர்கள், சவுதியர்கள், லிபியர்கள், சிரியர்கள், ஆப்கானியர்கள் என்றெல்லாம் எங்களை பிளவுபடுத்தி விட்டதன் காரணமாக நாங்கள் பிரிந்து சின்னாபின்னப்பட்டோம். அடம்பன் கொடியும் திரண்டால் விடுக்கு என்று சொல்வார்கள். நாங்கள் தனித்திருக்கின்ற பொழுது பலவீனர்களாக இருப்போம், ஆனால் சேர்ந்திருக்கின்ற பொழுது நாங்கள் மிகப்பெரிய பலசாலிகளாக மாறுவோம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நாங்கள் இப்போது எமது எதிரி எம்மை தாக்க வருகின்ற பொழுது இயக்க ரீதியாக பார்க்கின்றோம், காட்டிக் கொடுக்கின்றோம். அண்மை காலத்திலே இந்த நாட்டிலே எமக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை பற்றி தேடிக்கொண்டு போகின்ற பொழுது மிக பெரும்பாலான தகவல்களை எதிரிகளுக்கு கொடுத்திருப்பவர்கள் முஸ்லீம்கள் தான். இந்த நாட்டில் எத்தனை பள்ளி வாயில்கள் இருக்கின்றன? ஒரு வருஷத்துக்கு வெளிநாட்டிலிருந்து குர்பானுக்காக வேண்டி எத்தனை கோடி ரூபாய்கள் இந்த நாட்டுக்கு வருகிறது? பதிவு செய்யப்படாமல் இருக்கின்ற பள்ளி வாயில்களுடைய எத்தனை எண்ணிக்கை எத்தனை என்று அவர்களுக்கு யார் சொன்னது? அவர்களே வாயில்களால் சொல்லுகிறார்கள். இந்த தகவல்களை சொன்னவர்கள் உங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் என்று. பேரையும் புகழையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களுடைய அதிகாரங்கள் பறிபோய்விடுமோ என்ற வரட்டு சுபாவத்தின் காரணமாக எமக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுகின்றது. போலீசுக்கு போகின்றோம், கோர்ட்டுக்கு போகின்றோம், அவர்களிடத்திலே சென்று நீதி கேட்கின்றோம். அவர்கள் நீதி தருவார்களா? எங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு தூரம் பெரிய வடிவத்தை எடுக்கின்றன என்று சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற அவர்கள் எங்களுக்கு எப்படி நீதி தருவார்கள்? தகுதியை எங்கே கட்டுவது என்ற பிரச்சனை வந்த சந்தர்ப்பத்திலே போலீசுக்கு சென்று விளக்கம் கேட்கின்றோம். அவன் சொல்லுகின்றான், நீங்கள் நெஞ்சிலும் கட்ட வேண்டாம், வயிற்றிலும் கட்ட வேண்டாம், நாங்கள் எவ்வாறு கையை கூட்டி வணங்குகின்றோமோ அது போன்று எல்லோரும் வணங்குங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொன்ன பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து தலை குனிந்து போகின்ற சந்தர்ப்பம் இதற்கான காரணம் பிளவு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம், பிளவு பெற்றுக் கொள்ள வேண்டாம், நீங்கள் தோல்வி காண்பீர்கள், நீங்கள் உங்களுடைய தனித்துவத்தை இழந்து விடுவீர்கள் என்று பான் சொல்லுகிறது. தோல்வி காண்பதற்கும் தனித்துவத்தை ஐடென்டிட்டியை நாங்கள் இழப்பதற்கும் அனன்யதாவை என்று சொல்லுவார்களே, என்னை பாதுகாப்பதற்கான அந்த அனன்யதாவை நாங்கள் இழந்திருப்பதற்குமான காரணங்களிலே ஒன்று குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, பிளவு, ஐக்கியமின்மை, சண்டை, அற்பமான காரியங்களுக்காக வேண்டி மிகப்பெரிய சண்டை, பிளவு காட்டிக் கொடுக்கின்ற தன்மை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அதனை பல இடங்களிலே வலியுறுத்தி காட்டுகிறான். தனித்திருக்கின்ற பொழுது ஓநாய் ஆடுகளை பிடிச் செல்லும் என்றெல்லாம் நாங்கள் சின்ன வயதிலே பாடசாலையிலே படித்திருக்கிறோம். ஆனால் அந்த தத்துவங்கள் எல்லாம் பள்ளிக்குள் வருகின்ற பொழுது, பாடசாலைக்குள் வருகின்ற பொழுது, காரியாலயத்தில் வேலை செய்கின்ற பொழுது வேலை செய்வதில்லை. வெறும் தத்துவங்களாகவும் சிறிய பாடசாலைகளிலே படித்த கருத்துக்களாகவும் இருந்துவிட்டு போய்விடுகின்றன. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எனது சமுதாயம் சின்னா சின்னப்பட்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணங்களிலே ஒன்று இந்த டிவிஷன், இந்த கருத்து முரண்பாடுகள், சண்டைகள் காட்டிக் கொடுக்கின்ற தன்மை. ஒரு காவிரோடு கை கொடுக்குகின்றான், முஸ்லிமை பார்த்து கண்ணத்திலே அறைகின்றான். சுப்ஹானல்லாஹ், இப்படியான ஒரு நிலை தொடரும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி இறங்க போவதில்லை. நன்றாக மனதிலே கையை வைத்து நாங்கள் கேட்டு பார்ப்போம். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே கருத்து முரண்பாடு இருந்தது. அவர்கள் இரண்டு பேரும் யுத்த முனையிலே சந்தித்துக் கொண்டார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் கூட முரண்பாடு இருந்தது, அதனை யாரும் மறுப்பதற்கில்லை. இப்போது இரண்டு பேரும் இரண்டு பிரதேசங்களை ஆட்சி செய்கிறார்கள். இந்த நேரத்திலே ரோம நாட்டு மன்னன், கிறிஸ்தவ மன்னன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிரதேச எல்லைக்கு வந்து முகாமிட்டு படைகளை எல்லாம் அந்த இடத்திலே அமர்த்தி கொண்டு ஒரு கடிதம் அனுப்புகின்றான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. என்ன, நானும் நீங்களும் சேர்ந்து அலிக்கெதிராக சண்டை பிடித்து அலியினுடைய பகுதிகளை எல்லாம் நாங்கள் பிடித்து எங்களுக்கு இடையிலே பங்கிட்டுக் கொள்வோம் என்று அந்த கடிதத்திலே எழுதுகிறான். ரோம் நாட்டு கிறிஸ்தவ மன்னன் யாருக்கு எழுதுகிறான்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே தர்க்கம் குதர்க்கம் இருக்கிறது என்று அவனுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்றால் என்ன செய்வோம்? நல்லதொரு சந்தர்ப்பம் கிட்டி இருக்கிறது, ஒரு புதிய நிலப்பரப்பை எடுத்துக்கொண்டு எங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்ளலாம், எதிரியோடு சேர்ந்து நன்றாக கூத்தாடலாம், கும்மாளம் போடலாம் என்று யோசித்திருப்போம் அல்லவா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஈமான் வேலை செய்கிறது. அவர்கள் சொன்னார்கள், ரோம மன்னனுக்கு கடிதம் எழுப்பினார்கள், ரோம மன்னன் நீ அவசரமாக என்னுடைய எங்களுடைய இந்த முஸ்லிம் சாம்ராஜ்யத்தின் எல்லையிலிருந்து அவசரமாக வெளியே போய்விட வேண்டும், இல்லாவிட்டால் நானும் எனது சகோதரருடைய மகனாகிய அலியும் சேர்ந்து உன்னை துரத்தி அளிப்போம் என்று கடிதம் எழுதுகிறார்கள். எங்களுக்கு இடையில் 1000 முரண்பாடுகள் இருக்கிறேன், எங்களுடைய எதிரி என்று வருகின்ற பொழுது காட்டிக் கொடுக்கின்ற தன்மை இருக்கவே கூடாது என்பதற்கு எவ்வளவு பெரிய ஆதாரமாக இந்த சம்பவம் இருக்கிறது. நாம் பல சந்தர்ப்பங்களிலே விடுகின்ற தவறு நாம் காட்டிக் கொடுப்பது, எமக்கு மத்தியில் ஒப்புமை இல்லை, நாம் ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொள்கிறோம், சின்னதொரு சொற்களுடைய மசாலாவுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய சண்டையும் குதர்க்கமும், இது யாருக்கு சார்பாக முடிந்து விடுகிறது, யாருக்கு வாஜாக முடிந்து விடுகிறது என்று நாங்கள் சிந்திப்பதில்லை. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இது ஒரு முக்கியமான விஷயம், கவனத்திலே கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்ததாக, நாம் இந்த நாட்டில் இவ்வளவு தூரம் அடிபடுவதற்கும் உதைப்படுவதற்கும் மகிமையை இழந்திருப்பதற்கும் சூழ்ச்சிகளுக்கு உள்ளாகுவதற்கும் விமர்சிக்கப்படுவதற்கும் இன்னும் ஒரு முக்கியமான காரணமும் இருக்கிறது. அதுதான், எமது வாழ்க்கையிலே இஸ்லாம் என்பது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. எமது நடைமுறை வாழ்க்கையிலே இஸ்லாமிய அகலாத்துகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. அதனை ஒரு பொழுதும் நாங்கள் மறக்கக்கூடாது. அந்நியவர்கள் வந்து எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித்தர வேண்டிய தேவையில்லை, நாமே எங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டிய ஒரு தேவையோடு கடப்பாட்டோடு இருக்கிறோம். வியாபார கொடுக்கல் வாங்கல்களிலே நீதி நியாயம் கிடையாது. அந்நிய சமூகங்களோடு பழகுகின்ற முறைகளிலே இங்கிதம் அமைதி அழகான நடத்தைகள் கிடையாது. இதனுடைய விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டுக்கு நாங்கள் முன்மாதிரியாக வாழ்ந்திருக்க வேண்டிய சமூகம் எல்லாவற்றிலும் கொடுத்து வாங்கலில் மாத்திரமல்ல, பக்கத்து வீட்டில் வாழ்கின்ற பொழுதும், ஒரு பொது போக்குவரத்து சாதனத்திலே பிரயாணம் செய்கின்ற பொழுதும், ஒரு காரியாலயத்துக்கு சென்று சேவையை பெற்றுக் கொள்கின்ற முறையிலும், எல்லாவற்றிலும் இந்த மனிதனுடைய நடத்தை அல்லவா நடத்தை, இவனோடு தானே பழக வேண்டும், இவனோடு தானே பொருட்கள் வாங்கல் செய்ய வேண்டும், இவ்வளவு அழகான ஒரு மனிதனாக இருக்கிறான் என்று எங்களிடத்திலே வந்து உன்னுடைய மார்க் என்னப்பா என்று எங்களிடத்திலே கேட்கின்ற அளவுக்கு நாங்கள் நடந்திருக்க வேண்டும். மலேசியாவிலே இந்தோனேஷியாவிலே இஸ்லாம் இருக்கிறது என்றால் அங்கு யாரும் படையெடுத்து போகவில்லை, ஆயுதங்களை எடுத்துக் கொண்டு போகவில்லை. அங்கு சென்றவர்கள் சாதாரண வியாபாரிகள், ஆத்ம ஞானிகள் எனப்படக்கூடிய சூபி மகான்கள் தான் அங்கு சென்றார்கள். அங்கு சென்று அவர்கள் பிரயோகித்த ஒரே ஒரு ஆயுதம் அவர்களுடைய அகலாக். அவர்கள் வாழ்க்கையிலேயே பொய் சொன்னது கிடையாது, ஏமாற்றியது கிடையாது, மற்றவர்களுக்கு துரோகம் செய்தது கிடையாது, பக்கத்து விட்டானுக்கு அநியாயம் செய்தது கிடையாது. இப்படியான மக்களை பார்த்த, வியாபாரிகளை பார்த்த, அந்த நாட்டிலே வாழ்ந்த இந்துக்களும் அந்த நாட்டிலே வாழ்ந்த பௌத்தர்களும் அவர்களிடத்தே வந்து கேட்கிறார்கள், இவ்வளவு அழகாக வாழுகிறீர்கள், இதற்கு காரணமாக அமைந்தது என்ன என்று சொல்ல முடியுமா? அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய தீன் தான் காரணம். சுப்ஹானல்லாஹ். உடனடியாக அவர்களுடைய கைகளிலே ஷஹாதத்து கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள். அஹ்லாக்குகளுக்கு இருக்கின்ற சக்தி இன்று எமது வாழ்க்கையில் இருக்கிறதா? இலங்கையில் இருக்கிறதா? இலங்கையில் இருக்கின்ற மொத்த சிறை கைதிகளிலே 17% முஸ்லீம்கள், 100 கைதிகள் இருந்தால் அதிலே 17 முஸ்லீம். இந்த நாட்டிலே நாங்கள் 9 தான் வாழுகிறோம். 100 9.7% முஸ்லீம்கள் வாழ சிறையிலே இருப்பவர்கள் 17%. பல்கலைக்கழகங்களிலே 4% தான் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். நாம் எதிலே முன்மாதிரியை காட்டியிருக்கிறோம்? இந்த நாட்டில் வரலாற்றிலே நாம் மிக பயங்கரமான தவறுகளை எல்லாம் செய்திருக்கிறோம் சகோதரர்களே. இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு நாங்கள் பாடுபட்டோம், இந்த நாட்டு வியாபாரத்துக்கு ஒரு காலத்திலே ஒத்துழைத்தோம், இந்த நாட்டின் பாதுகாப்புக்காக வேண்டி மன்னர்களுடைய காலத்திலே நாங்கள் பங்களிப்பு செய்திருக்கிறோம். அது எல்லாம் பழைய வரலாறு, இன்பமாக இருக்கிறது பேசுவதற்கு. ஆனால் அண்மை கால வரலாறு மிகவும் மோசமானது. ஒரு முஸ்லிம் அரசியல்வாதியை பார்த்து இவர் அல்லவா முன்மாதிரியான அரசியல்வாதி என்று சொல்வதற்கு எத்தனை பேரை காட்டப் போகிறீர்கள்? இந்த மின்னர்கள் என்று பேசுகின்றோம், எத்தனை பேரை காட்டலாம்? அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற வேறுபாடு இல்லாமல் சமூகத்தை தாரை வார்க்கின்ற, பொய் சொல்லுகின்ற, லஞ்சம் எடுக்கின்ற, தன்னுடைய அடுத்த தேர்தலை மாத்திரமே குறியாக கொண்ட எத்தனை அரசியல்வாதிகள் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். வியாபார கொடுக்கல் வாங்கல்களை எவ்வளவு பெரிய துரோகம் செய்திருக்கிறோம். தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய ராஜ துரோகம் முஸ்லிம்களால் தான் செய்யப்பட்டது, நம்புவீர்களா? தெற்காசிய நாடுகளிலே வெட் வரியிலே மோசடி செய்தவர்கள் சுமார் 400 கோடி ரூபாய்கள் அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்தை முற்று முழுதாக விழுங்கிக் கொண்டவர்கள் முஸ்லீம்கள். அந்த வழக்கு நேற்றைய பத்திரிகையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சிங்கள பத்திரிகையிலே மீண்டும் வழக்கு புதுப்பிக்கப்பட்டு பேசப்படுகிறது. மொத்தமாக சம்பந்தப்பட்டவர்கள் 13 பேர், அதிலே 11 பேர் முஸ்லீம்கள். 400 கோடி ரூபாயை கோர்ட்டை விட்டிருக்கிறார்கள். என்ன முகத்தோடு நாங்கள் முஸ்லீம் அல்லாதவரிடத்திலே சென்று எமது இஸ்லாத்தை, எமது இஸ்லாமிய இந்த சரத்தை விற்பனை செய்ய போகின்றோம்? இந்த நாட்டிலே இருக்கின்ற பாதாள உலக போட்டிகளிலே மிக பெரும்பாலான சம்பந்தம் இருப்பவர்கள் முஸ்லீம்கள். இந்த நாட்டின் அரச தனியார் வங்கிகளிலே சென்று அங்கிருக்கின்ற பேங்க் மேனேஜர்களிடத்திலே நீங்கள் விசாரித்து பாருங்கள், உங்களுடைய வங்கியிலே கணக்கு வைத்திருப்பவர்களை பற்றிய ஒரு அறிக்கையை தாருங்கள் என்று அவர்கள் கட்டுக்கட்டாக ஃபைல் ஃபைலாக எடுத்து வீசுவார்கள். அதிகமான செக்குகளை ரிட்டர்ன் பண்ணுபவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். எடுத்த கடனை திருப்பி செலுத்தாதவர்கள் மிக அதிகமானவர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் 5 வேளை தொழுது கொண்டு, நோன்பிருந்து கொண்டு, ஜகாத் கொடுத்துக் கொண்டு, உம்ராவுக்கு வருஷத்துக்கு வருஷம் சென்று கொண்டும் நாம் இதே பாணியிலே வாழ்ந்து கொண்டிருப்போமாக இருந்தால் நாம் எப்படி அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கும் பரக்கத்துக்கும் இந்த நாட்டிலே உள்ளாகுவோம்? வஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் அய்தின்நாஸ், மக்கள் சம்பாதித்துக் கொண்டவற்றின் காரணமாகத்தான் வானத்திலும் பூமியிலும் கரையிலும் பசாது உதயமாகிவிட்டது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே சகோதரர்களே, நாங்கள் ஒரு கடவைக்கு பல கடவை எங்களுடைய வாழ்க்கையை மறுபரிசீலனைக்கு உட்படுத்தி பார்க்க வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா கேட்பானி, இந்த காவலரிடத்திலே நீங்கள் ஏன் இஸ்லாத்துக்கு வரவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள். எனது பக்கத்து வீட்டிலே இருந்தவன் எனக்கு மிகவும் பெரிய தொந்தரவை தந்தான், அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தான், அவனுடைய காணி கழிவு காணி எனது வீட்டுக்கு முன்னால் பெட்டி விட்டான், அவனுடைய வீட்டிலே இருந்த தொலைபேசியிலும் தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் இருந்த சட்டத்தை என்னால் சகிக்க முடியாது, எத்தனையோ தடவை அவனோடு சண்டை பிடித்திருப்பேன். இப்படிப்பட்ட மனிதன் எனக்கு வேண்டாம் என்ற நிலை அப்படியாக இருந்தால் அவன் இஸ்லாத்தை சொல்லவும் இல்லை, இஸ்லாத்தின் நடைமுறையில் காட்டவும் இல்லை. அப்படிப்பட்டவனுடைய மார்க்கத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் இந்த காபிர்களுக்கு என்ன பதிலை சொல்லி அல்லாஹ்விடத்தில் தப்பித்துக் கொண்டு இருக்கிறோம்? பேச்சிலே இஸ்லாம் வேண்டும், நடத்தையிலே இஸ்லாம் வேண்டும், எண்ணத்திலே இஸ்லாம் வேண்டும். ஒரு முஸ்லிம் நடந்து போகின்ற பொழுது அவனுடைய நடையிலே இஸ்லாம் வேண்டும், அகம்பாவம் இருக்கக்கூடாது, வியாபார கொடுத்தல நீதி நியாயம் வேண்டும். இந்த இஸ்லாமிய தொழிற்குறைகளில் ஈடுபட்டிருக்கின்ற அனைவரும் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுகின்ற காலம் வருகின்ற பொழுது நிச்சயமாக இந்த நாட்டில் முஸ்லிம் அல்லாதவர்கள் எங்களை நோக்கி வேகமாக ஓடி வந்து உங்களுடைய மார்க்கத்தை காட்டுங்கள், நாங்கள் இஸ்லாத்துக்கு வரப்போகின்றோம் என்று சொல்லுகின்ற ஒரு சூழல் ஒன்று நிச்சயமாக உருவாகும். அருமை சகோதரர்களே, தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த பயங்கரமான சூழலுக்கு நாமும் ஒரு வகையில் காரணமாக இருக்கோம் என்ற கருத்தை தான் இந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம். எனவே இப்போது என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழக்கூடும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், முதலாவது நாம் ஒற்றுமைப்பட வேண்டும், இரண்டாவது எமது வாழ்க்கையிலே இஸ்லாம் நடைமுறைக்கு வர வேண்டும், எல்லா இடங்களிலும் இஸ்லாம் இருக்க வேண்டும், உடையிலே நடையிலே மாத்திரமல்ல பேச்சிலே எண்ணத்திலே கொடுக்கல் வாங்கலிலே ஒரு பொது போக்குவரத்து சாதனத்திலே பிரயாணம் செய்கின்ற பொழுது நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் ஒரு பிராசனத்திலே, அங்கே ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு பெண்மணி பிள்ளையை தூக்கிக் கொண்டு வருகிறார், ஒரு வயோதிபர் வருகிறார், நீங்கள் உடனடியாக எழுந்து ஆசனத்தை கொடுக்கிற சந்தர்ப்பத்திலே முதலாவது அல்லாஹ்விடத்திலே நன்மை இருக்கிறது, இரண்டாவது இந்த சமுதாயங்கள் உங்களை பற்றிய ஒரு நல்ல மகத்துவமான அபிப்பிராயத்தை அவருடைய மனதிலே எடுத்துக்கொண்டு எங்களை நேசிப்பார்கள், விரும்புவார்கள். பக்கத்து வீட்டிலே இருக்கிறீர்களா, அவர்களுடைய மரணச் சடங்குகளிலே கலந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு நோய் வாய்ப்பற்றிருக்கிறார்களா உடனடியாக உங்களுடைய வாகனத்தை கொடுப்பு உதவி செய்யுங்கள், அவர்களுக்கு ஏதாவது நோய் நம்பலமா அவற்றை விசாரித்து செல்லுங்கள், சுயநலத்துக்காக வேண்டி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதனை நோய் விசாரித்து செல்லவில்லையா? சஹாபாக்கள் ஒரு கிறிஸ்தவ பெண்ணுடைய ஜனாசாவை பின்பெயர்ந்து சென்றதாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோமே. கஷ்டம் துன்பம் என்பது மனிதர்கள் எல்லோருக்கும் பொதுவானது. நீங்கள் சற்று பரீட்சித்து பாருங்கள், எங்களுடைய அகலாத்துகளால் இவற்றை வெல்லலாம். எந்த சந்தர்ப்பத்திலும் வன்முறையால் பதில் கொடுப்பதற்கு முயற்சிக்க கூடாது. ஒரு கலவரம் ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே இருக்கிறது. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. இப்போது போகின்ற போக்கை பார்த்தால் எந்த நிமிஷத்திலே ஒரு இனக்கலவரம் வெடிக்குமோ தெரியாது என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது சகோதரர்களே. இந்த நாட்டின் பல பாகங்களிலும் இருக்கின்றவர்களோடு எங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்ற வகையிலே இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலாவுடைய பாதுகாப்பு தவிர வேறு எந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எப்படியான சந்தர்ப்பத்திலும் பொறுமை காக்க வேண்டும். நாம் கிளர்ந்தெழுவோமாக இருந்தால், பதில் கொடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக கலவரம் ஏற்பட்டு நோய்வாய்ப்பட்டால் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டால் நாம் போக வேண்டி இருப்பது அவர்களுடைய வைத்திய சாலைகளுக்கு. அங்கிருக்கின்ற நேர்ஸ் முஸ்லீம் அல்ல, அங்கிருக்கின்ற வைத்தியர் முஸ்லீம் அல்ல, அங்கிருக்கின்ற ஆம்புலன்ஸின் டிரைவர் முஸ்லீம் அல்ல, நாம் பொலிசுக்கு போனால் அங்கிருப்பவர்கள் முஸ்லீம்கள் அல்ல. இவற்றையெல்லாம் யோசித்துத்தான் ஒரு கலவரத்துக்கு திருப்பி பதில் கொடுக்க வேண்டும். மேலுமான வரைக்கும் பொறுமையாக பழகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நிச்சயமாக பொறுமையாளர்களோடு இருக்கிறார். கடைசியான ஒரு விஷயம், அடிப்படையான முக்கியமான ஒரு விஷயம், இந்த நாட்டை பொறுத்தவரையிலே நாம் அந்நியவர்களுக்கு இஸ்லாத்தை எட்டி வைக்க தவறிவிட்டோம். இஸ்லாத்தை விளக்குகின்ற புத்தகங்கள், வெப்சைட்டுகள், கைநூல்கள் இந்த நாட்டிலே அதிகமாக உருவாக்கப்பட வேண்டும், அதற்கான முயற்சிகள் செய்யப்பட வேண்டும், அவர்களோடு கலந்துரையாடல்களில் ஈடுபட வேண்டும். இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வேற்று மதத்தைச் சேர்ந்த மத குருக்கள், முக்கியமான டாக்டர்கள், இன்ஜினியர்கள், லோயர்கள், இவர்களை எமது சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தனிப்பட்ட முறையிலே கலந்து கொண்டு அவர்களோடு பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்க வேண்டும், சந்தேகங்களை களைய வேண்டும். பேச்சுவார்த்தை தான் மிக அடிப்படையான ஒரு சாதனமாக இருக்க முடியும். எனவே இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற படித்தவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது, உலமாக்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது, இஸ்லாத்தை அவர்களுக்கு எட்டி வைக்க வேண்டிய ஒரு பெரிய கடமை இருக்கிறது. அதனை நீண்ட காலமாக நாங்கள் செய்யாத நாளே பெற்ற விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நடத்தையிலே இஸ்லாத்தை வெளிப்படுத்துவோம், எழுத்திலும் பேச்சிலும் வெளிப்படுத்துவோம். அந்த நேரத்தில் அவர்கள் எங்களை பற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த தப்பது காயங்கள் நீக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய உதவியினால் நிச்சயமாக அது சாத்தியப்படும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், நபியே, நீங்கள் முஸ்லிம் அல்லாதவர்களோடு இருந்து கலந்துரையாடல் செய்யுங்கள், ஆனால் கலந்துரையாடல் செய்கின்ற பொழுது மிகவும் அழகான வழிமுறையை பயன்படுத்துங்கள் என்று சொல்கிறான். கொடூரமான வார்த்தைகள் அல்ல, அவர்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா ஃபிரௌனிடத்திலே அனுப்பிய சந்தர்ப்பத்திலே அவர்கள் இரண்டு பேருக்கும் சொல்லுகின்றான், அந்த இரண்டு பேருக்கு சொல்கிறான், நீங்கள் இரண்டு பேரும் ஃபிரௌனிடத்திலே சென்று மிகவும் மிருதுவான வார்த்தைகளையே பேசுங்கள் என்று சொல்கிறான். எனவே கலந்துரையாடல் தேவை, கருத்து பரிமாறல் தேவை, புத்தகங்கள் எழுதப்பட வேண்டும். அவர்களுடைய நல்ல முறையில் சிந்திக்கக்கூடியவர்களுடைய சகவாசத்தை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு பாதையிலே ஒரு வாகனத்தை நிறுத்துவதாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்கு தொந்தரவாக அமையுமா, துவேஷத்தை தூண்டுமா என்றெல்லாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு தொலைபேசியிலே ஒரு பஸ் வண்டியிலே பிரயாணம் செய்கின்ற பொழுது தமிழிலே உரையாடுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டால் சத்தத்தை குறைத்து கதையை குறைத்து உரையாடுவதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாம் வாழுவது ஒரு முஸ்லிம் நாடு என்று நினைத்துக் கொண்டு எமது ஒளிபெருக்குகளை எல்லாம் மிகவும் உயர்ந்த சட்டத்தில் போட்டுக்கொண்டு இந்த நாட்டிலே நாங்கள் எமக்கு நினைத்தது போன்று தலைகால் தெரியாமல் நடக்க ஆரம்பிப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது பாதகமான விளைவுகளை கொண்டு தரும். எனவே யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் சதிகளையும் திட்டங்களையும் தீட்டுகிறார்களோ அவர்களுடைய சதிகள் திட்டங்கள் அனைத்தையும் நீ முறியடிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் பல்வேறுபட்ட நெருக்குதல்களோடு நாங்கள் வாழ்கிறோம். யா அல்லாஹ், இந்த நெருக்குதலில் எங்களுக்கு விமோசனத்தை தருவாயாக. நீ மிகவும் பெரிய கிருபை உள்ளவனாகவும் வல்லமை உள்ளவனாகவும் இருக்கின்றாயா அல்லாஹ். இந்த சதிகள் அனைத்தையும் நீ தவறுகொடியாக்கி விடுவாயாக. யாருடைய மனங்களில் எல்லாம் கவலைகள் பிரச்சனைகள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நீ நீக்கி தருவாயாக. எங்களுடைய வாழ்க்கையிலே வர்க்கத்தை தருவாயாக. எங்களுடைய பள்ளிவாயல்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய நிலப்புலன்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய பெண்களுடைய மானத்தை பாதுகாப்பாயாக. எங்களுடைய தொழில் துறவுகளை பாதுகாப்பாயாக. எதிரிகளுடைய உள்ளத்திலே எங்களை பற்றிய அன்பையும் இரக்கத்தையும் நீ விதை தருள்வாயாக. நல்ல அகலாக்குகளோடு வாழக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் என் அனைவருக்கும் தந்துள்வாயாக. எங்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் நீ உருவாக்கி விடுவாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை மனிதர்களுக்கும் தந்தொருள்வாயாக. பிரதோசுல் ஆலா என்ற சுவர்க்கத்தை எமக்கு அனந்தர சுத்தாக ஆக்கி தருவாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.